ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். திருப்பாவை இரண்டாம் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே பல அர்த்த விசேஷங்களை அருளி செய்துள்ளார். வையத்து என்பதற்கு மூன்று பொருள்கள் காட்டி அருள்கிறார். வையத்து வாழ்வீர்கள், முதலிலே கண்ணன் அவதரித்தான் திருவாய்ப்பாடியிலே. சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனாக தன்னை தாழ விட்டு திருவாய்ப்பாடியிலே அவதரித்தான். அந்த காலத்திலே அந்த தேசத்திலே வாழ பிறந்த பாக்யவதிகளே இன்னும் முதல் அர்த்தம் சாதிக்கிறார். அதாவது கண்ணன் தன்னுடைய எளிமையெல்லாம் காட்டின்றிருக்கான் இங்கே திருவாய்ப்பாடியில் கண்ணனாக அவதரித்து. அதை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அந்த ஊரிலே அந்த காலத்திலே இருப்பவர்கள், அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்களே என்று கண்ணன் அவதரித்த தேசத்தில் இருந்திருக்கணும், இல்லை கண்ணன் வாழ்ந்த தேசத்தில் இருக்கணும், அதே சமயத்தில் அதே காலத்திலையும் இருக்கணும். பெருமாள் ராமனாக அவதரித்த பொழுது அயோத்தியில் இருந்தவர்கள் ராமன் அனுபவிக்க முடியவில்லை, ஏன்னா எம்பெருமான் காட்டிற்கு எழுந்தருளி விட்டார். அந்த காலத்திலே அயோத்தியில் இருந்தவர்கள் உண்மையாக எம்பெருமானை அனுபவிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சிறைவாசம் போலேதான். அதே போல எம்பெருமான் கண்ணனாக அவதரித்த பொழுது பரமபதத்திலே இருப்பவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள் என்று காட்டுகிறார். இங்கே இருக்கிறது தான் வாழ்ச்சி. திருவாய்ப்பாடியில் எம்பெருமான் அவதரித்த பொழுது இருந்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். பரமபதத்திலே அந்த காலத்திலே இருந்த நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களுமே சிறைப்பட்டார்கள் என்று காட்டுகிறார். வையத்து என்பதற்கு திருவாய்ப்பாடி என்ன எப்படி பொருள் கொள்ளலாம் என்னால் சென்ற பாசுரத்திலிருந்து எடுத்து ஆள்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் என்ன, இந்த ஆய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய செல்வம் பொருந்திய பெண்களே என்ன, அங்கே சொல்லப்பட்ட செல்வமாவது என்ன என்றால் எம்பெருமானுக்கு அருகிலே இருப்பது பகவத் பிரத்யாசக்தி என்று காட்டி அருளினார். அதேதான் இந்த பெண்களுக்கு. அதாவது திருவாய்ப்பாடியிலே பிறந்திருந்தாலும் எம்பெருமான் அவதரித்த காலத்திலேயே இருந்திருந்தாலும் ஆண்களாக இருந்தால் எம்பெருமானுடைய கருணை கிடைத்திருக்காது. அதே போல பருவம் நிரம்பின பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் எம்பெருமானுடைய கண்ணோக்கமானது கிடைத்திருக்காது. அதே சமயத்தில் பருவம் நிரம்பாத இந்த இளம் சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்களே என்ன, அவர்களுக்குத்தான் கண்ணனுடைய கட்டாட்சமானது கிடைக்கும். காரணம் என்னன்னா ஆண்கள் சுதந்திரர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள். இதே பருவம் நிரம்பின பெண்களோ தன்னுடைய கணவனுக்கு பரதந்திரைகள் என்று நினைப்பவர்கள், அதாவது ஸ்வஸ்வாதந்திரியம் உடையவர்களையும் அதே போல அந்நியசேஷத்துவம் அல்லது இன்னொருவருக்கு அடிமைப்பட்டிருத்தல் அவர்களை எம்பெருமான் விரும்ப மாட்டான். அனன்யாருகைகளாக தனக்கேயாக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே எம்பெருமான் விருப்பத்தை கொள்வான். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள், அதனாலே வையத்து வாழ்வீர்கள் தெரிவிக்கிறார். அடுத்து அர்த்தம் வையத்து என்பதற்கு இந்த பூமி என்று வைத்து கொண்டு அர்த்தங்கள் சாதிக்கிறார். அதாவது இங்குத்தை வாழ்ச்சிக்கு பரமபதமும் சதுஷமண்ணு என்று இங்கே இருக்கக்கூடிய இவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் இருக்கே இந்த ஸ்திரீகளுக்கு அல்லது இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைத்த வாழ்ச்சி பரமபதத்தில் இருப்பவர்களுக்கு கூட கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த லோகத்தில் எம்பெருமான் அவதரிக்கும் பொழுது எம்பெருமானுடைய அனைத்து குணங்களும் பிரகாசிக்கும். இதே எம்பெருமான் பரமபதத்தில் இருந்தால் அவனுடைய மேன்மை குணங்கள் அதாவது பரத்வம் மட்டுமே பிரகாசிக்கும். பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் எல்லா குணங்களும் உண்டு, பூர்ணனான எம்பெருமான் தான். ஆனாலும் தாழ்ந்த குணங்கள் அதாவது எளிமையான குணங்கள் பிரகாசிக்க வேண்டுமென்றால் அது அந்த உலகத்திலே பிரகாசிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா நித்திய சூரிகளும் முக்தர்களும். அவர்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள், எம்பெருமானுடைய ஆணைக்கு அடங்கி இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களிடத்திலே தயை கருணை முதலான குணங்களை காட்ட முடியாது. தயைக்கு விஷயமானவர்கள் இருக்கக்கூடிய இடம் இந்த லோகம்தானே. அதனால இந்த பூமியை தெரிவிக்கிறார் வையத்து வாழ்வீர்கள் என்று. எம்பெருமானுடைய நீர்மை முதலான குணங்களை இங்கேதான் அனுபவிக்கலாம். அதாவது இருட்டிலே விளக்கு எரிந்தால் நன்கு பிரகாசம் தெரியும், இதே வெளிச்சத்திலே விளக்கு இருந்தால் பிரகாசம் தெரியாது. அப்படி எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய குணங்கள் எல்லாம் பிரகாசியாமல் இருக்கும். இங்கிருக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கும் பொழுது பிரகாசிக்கும் என்ன. அதனாலே தான் நித்திய சூரிகளும் இங்கே வந்து எம்பெருமானை அனுபவிக்க பாரிக்கிறார்கள். அவதாரத்தின் நீர்மையிலே அகப்பட்டாரும் மற்றோரிடம் பொறாதபடியாக இருக்கும் என அடுத்த விஷயம் காட்டுகிறார். அதாவது எம்பெருமானுடைய அவதார சௌலபியம் எளிமையிலே ஈடுபட்டவர்களுக்கு மற்றோரிடம் அப்படிங்கிறது பரமபதம், அது கூட வேண்டான்னு இருக்குமாம். சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் என்கிறார் நம்மாழ்வார். இப்படி பரமபதங்கிற பெயர் சொல்லக்கூட அவர்களால் முடியவில்லை, மற்றொன்று என்கிறார். அதே போல கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அரங்கனை கண்ட கண்கள் திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். திருவரங்கனை கண்ட கண்கள் பரமதநாடத்திலே செல்லாது என்று. அதே போல அச்சுவை விரணும் வேண்டேன் என்னார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இதற்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்தா திருவடி பெருமாள் இடத்திலே பாவோ நான்யத்ர கச்சதி என்று தெரிவித்தார். எம்பெருமான் ராமாவதாரத்தை முடித்துக்கொண்டு தண்டைச்சோதிக்கு எழுந்தருளும் பொழுது திருவடியும் அழைத்தார். அப்பொழுது ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு, தொயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி என்னார் திருவடி. அதாவது ஸ்னேகமும் பக்தியும் உன்னிடத்திலே தான் இருக்கு. எப்படிப்பட்ட ஸ்னேகம் என்னால், சக்கரவர்த்தி தசரதன் எம்பெருமான் காட்டிற்கு சென்றவுடன் உயிரை விட்டானே, அப்படிப்பட்ட ஸ்னேகம் என்னிடத்திலே உள்ளது, உன் விஷயத்திலே உள்ளது. பக்தி இளைய பெருமாள் படி, இளைய பெருமாள் எப்படி எம்பெருமானை பிரிந்து இருக்க முடியாது என்று நிர்பந்தித்து அடிமை செய்தாரோ அப்படிப்பட்டது பக்தி. அது இரண்டும் உள்ளது உன்னிடத்திலே. ராஜன் ஸ்வயி என்ன பரமதநாதனத்திலே இல்லை, உன்னிடத்திலே ராமனான உன்னிடத்திலே தான் இருக்கு. சரி, இன்னைக்கு வரலனா அப்புறமா வா அப்படின்னு பெருமாள் சொல்ல, நித்தியம் பிரதிஷ்டிதா, அதனால் எனக்கு இது இப்பொழுது செல்லாது, எப்பொழுதுமே இருக்கும் இந்த பக்தியோ ஸ்னேகமோ, இது என்னை விட்டு செல்கிறதில்லை, அதனால் எப்பொழுதும் இருப்பதுனாலே வர முடியாது. ஸ்னேகோமே பரமோராஜன்னு தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நியதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி என்று, நான் அந்யத்ர கச்சதி வேறொரு இடத்திலே செல்லுகிறதில்லை என்று தெரிவிக்கிறார். அப்போ வேறொரு இடத்திலேனா பரமதநாதனை விரும்பவில்லை என் அர்த்தம். வையத்து வாழ்வீர்கள் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம், இங்கே வையத்து என்பதற்கு இந்த சம்சாரம் என்று வைத்து பொருள் அருள் செய்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. வையத்து வாழ்வீர்கள், வையத்திலே பிறந்து வைத்து பாக்கியம் செய்தவர்களே. அதாவது இங்கே வையம் என்பது தாழ்ச்சியை குறிக்கிறது. முதல் இரண்டு அர்த்தங்களிலே வையத்துக்கு உண்டான ஏற்றத்தை தெரிவித்தார், இங்கே வையத்துக்கு உண்டான தாழ்ச்சியை தெரிவிக்கிறார். அதாவது இருள் தருமா ஞானம், இந்த உலகம் இருக்கே சம்சாரம், இது நமக்கு அஞ்ஞானத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட சம்சாரத்திலே இருந்து வைத்து நித்தியசூரிகள் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்களே என்று, கிருஷ்ண அனுபவம் பண்ண பெற்றவர்களே என்று இங்கே அர்த்தம் சாதிக்கிறார் வையத்து வாழ்வீர்கள். நெருப்புச் சட்டியிலே தாமரை பூக்குமா, அப்படி பூப்பது போலே இருக்கிறது என ஆச்சரியப்படுகிறார்கள். மேலும் வாழ்வீர்கள், திருவாய்ப்பாடியிலே வாழ்ச்சியும் வர்த்தனமும் வேறு வேறு இல்லை, இருப்பும் வாழ்ச்சியும் ஒன்றுதான் என்கிறார். எம்பெருமான் வசிக்கும் இடத்திலே வாழ்வதே வாழ்ச்சி, வர்த்தனம் இருப்பே வாழ்ச்சி, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று நாய்ச்சியாரும் நாய்ச்சியார் திருமொழியிலே சாதிக்கிறாள். இப்படி வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள், நாமெல்லாம் போய் சேவிக்கிறோம் திருவேங்கடையானை, சேவித்து விட்டு உடனே வந்து விடுகிறோம், அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து கொண்டு நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும், அதை வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். அதே போல கோயிலில் வர்தனம் போலே காணும் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நல்லார்கள் வாழும் நளிரங்க நாகனையான் என்று நாய்ச்சியாரும் தெரிவிக்கிறாள். நல்லார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்கள் நினைப்பார்களாம் நமக்கு பரமபதம் வரக்கூடாது என, பரமபதத்திலே செல்லக்கூடாது, இங்கேயே இருந்து கொண்டு பெரிய பெருமாளையே அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்று அங்கே வியாக்கியானம். மேலும் இன்னொரு அர்த்தம், இந்த லோகத்தில் நாம் பலத்தை அனுபவிக்க முடியாது, இந்த லோகத்தில் நாம் சாதனங்கள் அனுஷ்டிக்கணும், உபாயங்கள் அனுஷ்டித்து பரமபதத்திலே நாம் பலத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த பெண்களுக்கோ இந்த லோகத்திலேயே பலத்தை அடைந்து விட்டார்கள், ஏன்னால் எம்பெருமான் தானே சாட்சாத் பலம், அந்த எம்பெருமானையே அடைந்து விட்டார்களே என்ன, இந்த லோகத்திலே கிருஷி பண்ண வேண்டிய இந்த லோகத்திலே பலத்தை புஜிப்பதே என்று இன்னொரு அர்த்தம். மேலும் வாழ்வீர்கள் என்ன மற்றவர்களை சொல்கிறா, ஏன் மற்றவர்களை சொல்லணும், இந்த வாழ்ச்சிங்கிறது இவளுக்கும் பொருந்தும் தானே அப்படின்னா, இவளுக்கு எம்பெருமானை தனியே அனுபவிப்பது ரசமாக இருக்காது. அதனால் தனித்து அனுபவிக்க முடியாது எம்பெருமான் ஆகிற வஸ்துவை, அடியார்களோடு சேர்ந்தே அனுபவிக்க வேண்டும் என்று அவளுடைய நோக்காகையாலே வாழ்வீர்கள் என்று எல்லாரையும் சேர்த்து அவர்கள்தானே இந்த போகத்தை தரக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய போகத்தை தரக்கூடியவர்கள் இந்த பெண்கள் தான், அதனால் வையத்து வாழ்வீர்கள் என்று தெரிவிக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.